உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கலாம் அலகில் விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்னும் எங்கேட்டிலே துலங்க வைத்து கண்ணும் கருத்துமா நற்கவிதை துவங்க வைத்தா பண்ணும் இசையுமாய் பாடல் புனைய வைத்து நின்று என் குறைகள் நிறையாய் அருளுகின்ற கரமலர் குவித்தே பதமலர் நினைந்தே பதமலர் நினைந்தே
வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, வாழ்க வளமுடன். புலம்பெயர்ந்த நாட்டில் நமது தமிழ் கலாச்சாரம் மிகுந்து வளர்ந்திருந்தாலும் எம்மால் இயன்ற சிறிய பங்களிப்பாக இந்த தமிழ் இலக்கியம் என்கின்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு தரவழைகின்றேன். இந்த வாரம் கண்ணன் பிறந்த நாளாக இந்து சமய மக்கள் கொண்டாடும் நேரம், நாமும் இந்த நிகழ்ச்சியை முதல் நிகழ்ச்சியாக தொடங்குகின்றோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்கள் சிறிய பங்களிப்பை நம் அனைவருக்கும் தர விரும்பினால் இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை இதே நேரம் உங்களை சந்திக்க வருவதில் மிகவும் பெருமிதம் கொள்ளுகின்றேன். சரி, இந்த நிகழ்ச்சியை எங்கே ஆரம்பிப்பது? ஹாமில்டனின் வைத்திய கலாநிதி திரு ரவீந்திரநாத் அவர்கள் மற்றும் ஆக்லந்தை சேர்ந்த குமுதம் சதாசிவம் அவர்களும் அது போலல்லாது.
எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் கண்ணன் ரவீந்திரநாத். அடுத்த ஒரு வருஷம் உங்களோட கம்பராமாயணத்திலிருந்து சில பகுதிகளை பகிர்ந்துக்க போறேன். கம்பராமாயணம் எழுதப்பட்டது வந்து கிட்டத்தட்ட 2300 to 2600 BC அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு 600 முதல் 300 ஆண்டுகள் முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. அத முதல்ல வால்மீகிங்கிறவர் வந்து சமஸ்கிருதத்துல எழுதினாரு. ஏறத்தாழ 25,000 ஸ்லோகங்கள் வால்மீகி ராமாயணத்துல. அதுக்குன்னு சில பெருமைகள் இருக்கு. அதாவது கிரேக்க பெருங்காப்பியம்னு சொல்ற இலியாட் ஒடிசி மாதிரி யுத்த காண்டம் மட்டும் கிட்டத்தட்ட அதை விட இலியாடை விட 5 மடங்கு பெருசு. அதாவது கிரேக்கத்துல எழுதுல இலியாட் ஒடிசி வந்து எபிக்ஸ் பெருங்காவியங்கள்னு சொல்றத பாக்குறப்ப நம்மளுடைய ராமாயணம் அதையெல்லாம் தாண்டி விஞ்சி நிக்கிற ஒரு நூல். கம்பநாட்டாழ்வார் அதை எடுத்து அவர் இருந்த காலம் சரியா எப்பன்னு யாருக்கும் தெரியாது. சில பேர் 9வது நூற்றாண்டுங்கிறாங்க, சில பேர் 11வது நூற்றாண்டுங்கிறாங்க. அது வந்து கம்பநாட்டாழ்வாரை பற்றிய அந்த சரியான காலகட்டமும் தெரியாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் வாழ்ந்த முறை, அதெல்லாமும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த வால்மீகி ராமாயணம் வந்து ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டில் வழக்கில் இருந்தது. அந்த ராமருடைய பக்தர் கம்பர் அந்த வால்மீகி ராமாயணத்தை வந்து பிறர் சொல்ல கேட்டு அதை மனதில் உள்வாங்கி அவர் வடித்த பெருங்காப்பியம் கம்பராமாயணம். கம்பராமாயணம் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 10,100 பாடல்கள். ஒரு பாட்டு எழுதுறதே நிறைய பேருக்கு பெரிய விஷயம். இதுல இவர் 10,000 பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பெருங்காப்பியத்தை வந்து படிக்கிறதும் கேட்கறதும் நம்ம எல்லாருக்குமே பெருமை. பைபிள் இருக்கு, குரான் இருக்கு, கிரந்த் சாஹிப் இருக்கு, எவ்வளவோ மத நூல்கள் இருக்கு, சமய நூல்கள் இருக்கு. இப்ப இந்து மதம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே 4 வேதம், 18 புராணம், 2 இத்திஹாசம், 10 முக்கியமான உபநிடதங்கள், இவ்வளவு எல்லாமே இருக்கு. இதை யாருமே வந்து இது எல்லாத்தையுமே யாரும் ஒரு வாழ்நாள்ல படிக்க முடியாது. தமிழர்களாகிய நமக்கு ஒரு பெரிய வசதி குறளும் கம்பனும். ஒரு செம்மையான வாழ்க்கை இருக்கணும்னா குறளும் கம்பனும் தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான் நம்மளுக்கு. இதுக்கு மேல பெரிய ஆராய்ச்சி, துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், இந்த ஆராய்ச்சி எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கம்பனும் வள்ளுவனும் வடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை படிச்சாலே போதும். இந்த கம்பராமாயணம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகான நிலப்பரப்பு மாதிரி, ஒரு அற்புதமான இடம். மலை, நீர்வீழ்ச்சி, நகரம், இந்த மாதிரி பலவிதமான காட்சிகள் கொண்டது. இப்ப நீங்க ஒரு புது ஊருக்கு போனீங்கன்னா அங்க இருக்க ஒரு டூர் கைட் மாதிரி, டூர் கைடு என்ன பண்ணுவாருன்னா கூட்டிட்டு போய் அங்கங்க எது எது முக்கியமான இடமும் நிறுத்தி அந்த இடத்துக்கான தல வரலாறு அதோட சிறப்பு எல்லாம் சொல்ற மாதிரி இந்த அடுத்து வர 52 வாரத்துல நான் பண்ண போறேன். இது ஒரு ரொம்ப ஒரு சிறிய என்ன ஒரு அடக்கமான முயற்சி. என்னுடைய நான் வந்து தமிழ் அறிஞரும் கிடையாது, இலக்கியவாதியோ ஆன்மீகவாதியோ கிடையாது. இவங்களை எல்லார மாதிரியும் ரொம்ப சாமானியமான மனுஷன். அதனால சில தவறுகள் பிழைகள் இருந்தால் பொறுத்து கொள்ளவும். அந்த இதை வந்து கம்பராமாயணத்துல சில முக்கியமான இடங்கள், முக்கியமான பாடல்கள், கருத்துக்கள், இது எல்லாத்தையும் வந்து உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இத சந்தோஷமா என்னுடைய இந்த முயற்சியை ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன். இப்ப இந்த கம்பராமாயணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதல் புள்ளி, இது ஒரு ரொம்ப அழகான ஒரு கோலம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா முதல் புள்ளி வந்து வால்மீகி வச்சது. அதான் நம்ம சொல்றோம்ல, புள்ளி வச்சா கோலத்தை போட்டுருவாங்கன்னு, அந்த மாதிரி அந்த முதல் புள்ளி ஆரம்பம் வந்து பிள்ளையார் சூழி போட்டது வந்து வால்மீகி ராமாயணம். வால்மீகியை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், இல்ல தெரியாதவங்களுக்கு வால்மீகம் அப்படின்னாலே வந்து புற்றுன்னு அர்த்தம். அதாவது இந்த கரையான் புத்துங்கிற மாதிரி அவர் வந்து ராமரை வந்து தியானம் பண்ணதுனால அவர் தவறான வழியில போயிட்டு இருந்தவரை வந்து சப்த ரிஷிகள் திருத்தி ராமருடைய நாமத்தை கத்துக் கொடுத்து அத ராமர்னு கூட சொல்லாம மராமரான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போக இவர் மராமராமரான்னு சொல்ல அந்த ராம நாமத்தை சொல்லி அதுல அப்படியே லயிச்சு இருந்து அவர் மேல ஒரு புத்து வந்ததுனால அந்த புத்துலேருந்து அவர் வந்து ஞானம் பெற்று வெளியில வந்ததுனால அவருக்கு வந்து வால்மீகின்னு பேர். வால்மீகம்னா வந்து புத்துன்னு அர்த்தம். அந்த புத்துக்கள் தான் வந்து பூமி தாய்க்கு வந்து காது மாதிரி, செவி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. வால்மீகியோட கதை ஞானம் பெற்ற கதை அதுதான். அவர் திருடா இருந்து சப்த ரிஷிகளால் திருந்தி ராமநாமத்தை ஜபித்து ஞானம் பெற்று வந்தார். வால்மீகி ராமாயணம் எப்படி ஆரம்பிக்குன்னா வால்மீகிய பார்க்க நாரதர் ஒருத்தர் அவருடைய ஆசிரமத்துக்கு வர இவர் வந்து அவர்கிட்ட கேட்டார். என்னைக்குமே கேள்வி கேட்கறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, கேட்கிற கேள்வி வந்து உத்தமமான கேள்வியா உயர்வான கேள்வியா இருக்கணும். இவர் அவர்கிட்ட அற்புதமா ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். நம்மளுடைய எல்லா விதமான காவியங்களுக்கும் முதல் காவியம் ராமாயண காவியம். அந்த காவியத்தோட ஆரம்பம் வந்து அற்புதமான ஒரு ஆரம்பம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல் வார்த்தை இந்திய பாரத கண்டத்தின் அனைத்து காவியங்களுக்கும் முதன்மையாக இருக்க காவியத்தோட முதல் வார்த்தை தபா, அதாவது தவம். தவம்னா வந்து கண்ண மூடி இருக்கிறது கிடையாது, இது வந்து மெடிடேஷன் சொல்றதோட கான்டெம்ப்ளேஷன் சொல்றதுதான் சரியான விஷயமா இருக்கும். முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிப பிரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். தபஹா ஸ்வாத்யாய நிரதம், தபஸும் ஸ்வாத்யாய நிரதம், அது கொடுக்கின்ற முழுமையான ஞானமும் நிறைந்து இருந்து வாக்விதாம் வரம். சரி, தவம் இருக்கு, ஞானம் இருக்கு, இருந்தா போதுமா? அதை வந்து அந்த ஞானத்தை வந்து மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு வந்து வாக்கு சாதுரியம் வேணும், அதான் வாக்விதாம் வரம். இது எல்லாம் இருக்க முனி புங்கவர், முனிவர்களுக்குள் சிரேஷ்டமானவர், தலைமையானவர், முதன்மையானவர் நாரதர். அதான் வந்து தபஸ்வாம் வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுடைய நாரதர்கிட்ட வந்து வால்மீகி கேட்டார். அற்புதமான கேள்வி, கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மங்கஷ்ய கிருதங்கஷ்ய சத்திய வாக்கியோ திருடவிரதா சாரித்ரே நச்சகோ யுக்தா சர்வபூதேஷுகோ ஹிதா வித்வான் கஹா கஷமத்தஷய கஷ்யைக்க பிரியதர்ஷனா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோஹா த்யுத்திமான் கோ அனசூயகா கஷ்யைக்க பிப்யதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சம்முகே. இதுல வந்து என்ன கேட்டார்னா, 16 கல்யாண குணங்களை சொல்லி இந்த குணங்கள் இருக்க ஒருத்தரை எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டார். ஆனா சில கண்டிஷன்ஸ் வச்சார். என்ன நிபந்தனைகள்னா, கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே, இந்த உலகத்துல, அதாவது தேவலோகம் நரகலோகம் அசுரலோகம் பாதாள லோகம் இதுலெல்லாம் இல்ல, இந்த பூலோகத்துல சாம்பிரதம் லோகே கான்டெம்பரரி பர்சன், இந்த சம காலத்துல இருக்க ஒருத்தர், இவர் இந்த மாதிரி வந்து பல யுகங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், இல்ல இவர் வந்து இன்னும் 10 யுகம் கழிச்சு வருவார், திரேதா யுகத்துல இல்லாம கிருத யுகத்துல வருவார் அது இருந்தார், இல்ல வந்து அடுத்தது துவாபார யுகத்துல வருவார் அதெல்லாம் இல்ல, இந்த காலத்துல இந்த பூலோகத்துல இருக்க ஒருத்தரை நீங்க சொல்லணும் அப்படின்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, ஏத்தம் நரம் விதாம் அப்படின்னாரு. அது ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், இது யக்ஷனாவோ தேவனாவோ ராட்சசனாவோ இல்லாம மனிதனா இருக்கணும்னாரு. நிறைய பேருக்கு சந்தேகம், ராமர் கடவுளா மனிதனா, இது வந்து சில நேரம் ஒரு விவாதம் வரும். கம்பனை பொறுத்தவரை ராமன் கடவுள், அது பின்னாடி நான் சொல்றேன் எதனாலன்னு. வால்மீகியை பொறுத்தவரை ராமர் மனிதர், அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ராமர் வந்து நிறைய நேரத்துல சில பேர் அவர் ராமர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அவர் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, மனிதனாக படைத்தவன் யாருமே குறைகள் இல்லாமல் இருப்பதில்லை. இத வால்மீகி வந்து ஒரு நடுநிலையோட வந்து அவர் படைத்த பாத்திரம் அசாத்தியமான பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்திலும் சில குறைகள் இருக்கும். இப்ப ஒரு வைரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல சில குறைபாடுகள் இருக்கும், அந்த ஃபிளாலஸ் டைமண்ட்ங்கிறது வந்து ரொம்ப ரேர். இதை நான் எதனால சொல்றேன்னா, பின்னாடி வந்து வால்மீகி சொல்றார். இப்ப நீங்க பாடுற நீங்க கேட்கிற சுப்ரபாதம் பாத்தீங்கன்னா, அந்த முதல் ரெண்டு வரி வந்து வால்மீகி ராமாயணத்திலிருந்து வந்தது. கௌசல்யா சுப்ரஜாகா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலம் கர்த்தவ்யம் தெய்வமாம்ஹிகம். என்ன சொல்றாருன்னா, நரசார்தூலம் அப்படிங்கிறார், இந்த மனிதர்களுக்குள் புலி போல இருப்பவனே அப்படின்னு. அவர் வந்து தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமேனு சொல்லல, நரசார் தூலம் கர்த்தவ்யம் தெய்வமாம்ஹிகம். இது வந்து அவர் எப்ப சொல்றதுன்னா, வந்து இவங்க எல்லாம் காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, விஸ்வாமித்திரர் காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து ராமரும் லக்ஷ்மணன் தூங்குறப்ப அவங்களை துயில் எழுப்புறாரு. இந்த மாதிரி காலையில சந்தியாவந்தனம் பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறப்ப, நரசார் தூலம் கர்த்தவ்யம் தெய்வமாம்ஹிகம், செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, மனிதர்களுக்குள் புலி போல் இருப்பவனே நீ எழுந்துரு அப்படின்னு. இதுதான் வந்து சுப்ரபாதத்தோட முதல் ரெண்டு வரி. அதுக்கு அடுத்தது நீங்க கேட்கிற எல்லாமே வந்து அன்னங்கராச்சாரியாருங்கிறவர் வந்து எழுதினது. நீதி சுப்ரபாதம் முழுக்க வந்து அன்னங்கராச்சாரியாருங்கிறவர் அந்த முதல் ரெண்டு வரியை எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த எழுதினார். அதுதான் நீங்க கேட்கிற சுப்ரபாதம். சரி, இப்ப என்ன 16 குணங்கள் சொன்னார், இதுதான் வந்து ராமனுடைய முழுமையான வடிவம். இத வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிடுறார் வால்மீகி. இப்ப 10,000 25,000 ஸ்லோகத்துக்கு கதை சொல்றதுன்னா, இப்ப அந்த காலத்துல ஓலை சூடுதான். இப்ப நீங்க இன்டர்நெட்ல வேணுங்கிற மாதிரி இந்த பகுதிக்கு போய், இந்த சாப்டருக்கு போய், இந்த வேர்ஸ போய் நீங்க தேட முடியாது, சர்ச் போட முடியாது. அப்ப நீங்க வந்து முதல்ல படிக்கிறவங்களுக்கு வந்து எடுத்த எடுப்புலயே யார பத்தி பேசுறோம், அவங்களுடைய மகத்துவம் என்னன்னு சொன்னீங்கன்னா அடுத்தது படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதோட அவர் சொன்னது வந்து, அவர் அந்த முழுமையான ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு குறைகள் இல்லாத ஒரு மனிதன் என்றால், அதாவது குறைகள் இல்லாதங்கிறோட நிறைவான ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத வந்து அவர் சொல்றார். அதுதான் அந்த 16 குணங்கள். என்ன 16 குணங்கள்? முதல்ல குணவான் அப்படிங்கிறார். குணவான் அப்படின்னா, சரி குணவான்னா சரி குணம் இருக்கவன் சொல்லிச்சுக்கலாம், அது அந்த மாதிரி கிடையாது. இங்க அவர் சொல்ற குணம் வந்து சௌலபிய விசேஷம்னு சொல்றது. அதாவது என்னன்னா, நம்ம எல்லா சௌலபிய விசேஷம் என்பது எல்லோரிடமும் எல்லா நேரத்திலும் அவர்களுடைய நிலைக்கு இறங்கியோ ஏற்றால் போல் பேசுவ இருப்பது சௌலபிய விசேஷம். நீங்க அரசனோ ஆண்டியோ உங்ககிட்ட ராமர் ஒரே மாதிரி தான் இருப்பார். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதுக்கு தான் சௌலபிய விசேஷம். கஷ்ய வீரியவான், வீரத்தோடு இருப்பவர். தர்மங்கஷ்ய கிருதங்கஷ்ய சத்திய வாக்கியோ திருடவிரதா. தர்மங்கஷ்ய, தர்மத்திலே மனதை நிலை வைத்தவன். கிருதங்கஷ்ய, தனக்கு ஒரு சிறிய உதவி செய்தால் கூட அதை மறக்காமல் இருப்பவன் யார்? சத்திய வாக்கியோ திருடவிரதா, சத்திய வாக்கிலே சத்தியத்தை கொண்டவன். சத்தியம் வச்சிருந்தா மட்டும் பத்தாது, சொன்ன வாக்குக்கு அதை வந்து கடைபிடிக்கிற மாதிரி இருக்கணும். திருடவிரதகா, தன்னுடைய விரதத்திலே திடமாக இருப்பவன். சாரித்ரே நச்சகோ யுக்தகா சர்வபூதேஷுகோ ஹிதகா. சாரித்ரே நச்சகோ யுக்தகா அப்படின்னா நல்ல பண்புகளை கொண்டவன் யார்? சர்வபூதேஷுகோ ஹிதகா, எல்லா விதமான உயிரினங்களிலும் அன்பு பாராட்டுபவன் யார்? இது ஒரு அற்புதமான விஷயம். அந்த அன்பு, கம்பேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சமயத்திலே வந்தது என்பது இந்து சமயத்திலே தான். ஏன்னா அந்த காலகட்டம், 2000 கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி 300-600 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து யார் எந்த அளவுக்கு சாம்ராஜ்யத்தை விரிவு பண்ணா, அது ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டம். எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து போர் செய்யற இடத்துல வந்து அதோட முடியாது. அங்க போர் செஞ்சு நீங்க ஒரு இடத்த ஜெயிச்சீங்கன்னா அங்க இருக்க எல்லாரையுமே அடிமைகளாக சங்கிலியிலே பிணைத்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு இழுத்து சென்று, அல்லது நிறைய இடங்களிலே ஆண்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள், பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளாக வேறு நாட்டுக்கு இழுத்து செல்லப்படுவார்கள். அந்த காலகட்டத்திலே தயை என்பதற்கு மிக என்ன சொல்றது, ஒரு இடம் இருந்தது கிடையாது. சமூகத்திலே அந்த அளவுக்கு இடம் இருந்தது கிடையாது. அந்த அன்பு தயை என்பது சமூகத்திலே, அதுவும் குறிப்பாக ஒரு பிரிஸ்கிரைப்ட் ரிலிஜன் என்று வரும்பொழுது, அதுக்கான இடம் அங்க வந்து நிறைய இடத்துல கிரீக் பிலாசபி மற்ற எந்த இதுலையுமே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ங்கிறதே கிடையாது அந்த டைம்ல. அப்ப வந்து சர்வபூதேஷுகோ ஹிதஹாங்கிறது வந்து ஒரு அந்த காலகட்டத்துக்கு வந்து ஒரு அசாத்தியமான ஒரு கான்செப்ட். எனக்கு ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கடுத்தது என்ன சொல்றாரு, வித்வான் கஹா கஷமர்த்தய கஷ்யைக்க பிரியதர்ஷனஹா. வித்வான் கஹா, வித்வான் கல்வியிலே சிறந்தவன். கஷமர்த்தய சமர்த்தன், அதாவது கிளெவர்னஸ், இது திஸ் இஸ் நாட் எஜுகேஷன், திஸ் இஸ் கிளெவர்னஸ். கஷ்யைக்க பிரியதர்ஷனஹா, யார் பார்ப்பதற்கு பிரீத்தியை உண்டு பண்றுகிறானோ, பிரிய தர்சனஹா, பிரிய என்றால் அன்பை உண்டு பண்ணுகிறானோ, தனக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து யார பார்த்தா நம்மளுக்கு வந்து மனசுக்கு பிடிக்குதோ, அததான் சொல்றார் கஷ்யைக்க பிரிய தர்சனஹா. ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோஹா. ஆத்மவான், அதாவது ஆத்மாங்கிறது வந்து என்னன்னா புலன் அடக்கம், தன்னை புலன் அடக்கம் தான் ஆத்மவான்கோ ஜிதக்ரோதோஹா. எவன் கோபத்தை வென்றிருக்கிறானோ, தனக்கு யார் அபவாதம் செய்தாலும் அதை பொறுத்து கொள்கிறானோ, அதான் சொல்ற ஜிதக்ரோதஹா த்யுக்திமான் கோக் அனசூயகஹா. த்யுக்திமான் என்றால் தேஜஸ் உடையவன், பிரகாசமாக இருப்பவன். அனசூய கஹா என்றால் பிறருடைய எந்த விதமான விஷயத்துக்கும் பொறாமைப்படாமல் இருக்கிறானோ, பொறாமை குணம் அற்றவனாக இருப்பதுதான் அனசூய கஹா. கஷ்யைக்க பித்யதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சம்முகே. இவ்வளவு அமைதியான குணம் இருந்தாலும் இவனுக்கு கோபம் வந்தால் தேவர்களும் பயப்படுவர். அததான் சொல்றாரு, கஷ்யைக்க பித்யதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சம்முகே. இதுதான் 16 கல்யாண குணங்கள். இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் கேட்டார், எனக்கு இதை சொல்லுங்க நாரதரே, இந்த 16 குணங்கள் வைத்திருக்கும் இந்த பூலோகத்தில் இந்த காலத்திலே நமக்கு நடுவில் இருக்கும் மனிதன் யார்? இதை கேட்ட நாரதர் வந்து சொன்னார், ரொம்ப நல்ல கேள்வி, உத்தமமான கேள்வி, உயர்வான கேள்வி. இத கேட்டுட்டு அவருக்கு வந்து ஒரு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசாம இருந்தார். அதாவது முக்காலமும் உணர்ந்தவர் நாரதர். அவர் ஏன் பேசாம இருக்கணும்னா, அந்த அவர் கேட்டது வந்து ராமரை பத்தி தான் சொல்றார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து அவருக்கு விடை வந்து ராமன் நினைச்சோனே, அந்த ராமனை நினைச்சோனே அவருக்கு வந்து நான் தழுதழுக்க டக்குன்னு பதில் வரல. அப்புறமா அந்த பதில் அதுக்கப்புறமா சொன்னார், நீ கேட்ட இவ்வளவு குணங்களும் ரொம்ப அரிதான குணங்கள். 16 குணங்கள் 16 பேர்கிட்ட இருக்கலாம், இல்ல ஒருத்தர்கிட்ட 16 குணம் இருந்தாலும் ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு குணம் வருமே ஒழிய எல்லா நேரத்திலயும் இத ஒரே குணத்தை வந்து ஒருத்தர் வந்து எப்பவுமே அதை வெளிக்காட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கார். யார் அது அப்படின்னா, அவர் அப்பதான் சொன்னார், இஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனை சிருஷ்டித. இஷ்வாகு குலத்திலே, அந்த சூரிய குலத்திலே பிறந்து ராமன் என்கிற நாமத்தை உடையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் மட்டுமே நீ கேட்ட இந்த 16 குணங்களையுமே உடையவன் அப்படின்னு சொன்னார். இதுதான் வந்து வால்மீகிக்கும் நாரதருக்கும் நடந்த சம்பாஷணை. இதுதான் ராமர், அந்த முழு அந்த ராமரன் நம்ம உபவாசிக்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு தம்பியை இந்த மாதிரி ஒரு அண்ணனை பார்க்க முடியாதுன்னு ராமர் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஒரு கணவரை பார்க்க முடியாதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு முழுமையான மனிதன், ஒரு முழுமையான ஒரு தெய்வம் என்று நாம் நினைத்து உபவாசிக்க வேண்டிய ஒரு தெய்வம்னு நம்ம நினைச்சோன்னா கண்ணுக்கு முன்னாடி ராமர் வராருல. காந்தியை சுட்டப்ப வந்து அவர் நம்மனா ஐயோன்னு சொல்லியிருப்பான், அவர் வந்து ஹே ராம்னு சொன்னா அந்த மனசு எல்லாமே வந்து ராமன்ட்ட அர்ப்பணிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு தெய்வத்துக்கு ஒரு குணம் இருக்குன்னா அது என்னன்னு நம்ம யோசிக்கிறோம். இதுதான் அந்த குணம், இந்த 16 குணங்கள். இதை தான் வந்து நம்ம வந்து வி ஷுட் மெடிடேட் ஆன் இட். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஃபார் திஸ் இந்த ஸ்லோகத்துக்கான இது. அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை வச்சுதான் வந்து மீதி ராமாயணம் எல்லாமே வந்துச்சு. இதை எடுத்துக்கிட்டு தான் கம்பர் சொன்னார். கம்பர் வந்து ராமனை வந்து எடுத்த எடுப்பிலே தெய்வமா சொல்லிடுறாரு. அதுதான் கம்பனுக்கும் வால்மீகிக்கும் வித்தியாசம். வால்மீகி ஒரு வைரத்தை வந்து மண்ணிலேருந்து அப்படியே எடுத்து நம்மளுக்கு கொடுத்தார். இவர் அதை பட்ட தீட்டி அதுல குறையே இல்லாத ஒரு வைரமா மாத்தினது கம்பர். அவர் ராமருடைய பார்வை என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் அவருடைய ஆரம்ப பாடல், உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய ஆரவர் ஆரம்பிச்சு அவையடக்க பாடல், ராமனை பற்றிய கம்பனுடைய புரிதல் என்ன, அவருடைய ராம தத்துவம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். விடையிருப்பின் பொறுத்தருள வேண்டுகிறேன்.
நன்றி மருத்துவ கலாநிதி ரவீந்திரநாத் அவர்களே. அன்பர்களே, நாம் தமிழ் இலக்கியம் என்று சொல்லி இங்கே சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருத விளக்கமாக 20 நிமிடம் கேட்டோம். இதற்கான காரணம் இதோ. கம்ப ராமாயணத்தின் மூலவர் அந்த கதை நாயகன் ராமன், அவனை பற்றி வால்மீகி என்ன எழுதியிருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலம் கம்ப ராமாயணத்தின் நாயகனான ராமனை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை மருத்துவ கலாநிதியிடம் யாம் கேட்டோம். ஆகவே தமிழ் இலக்கியம் நடக்கும், ஆனால் மற்ற ஒப்பீட்டு இலக்கியங்களும் இங்கே நடக்கும். கேட்டு மகிழ்வோம். நன்றி.
நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் பெயர் குமுதம் சதாசிவம். இன்று என்னுடைய பதிப்பில் தானத்தில் யார் சிறந்தவன், கர்ணனா அல்லது தர்மனா? பாருங்கள், பார்ப்போம். மகாபாரத கதையில் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் சில தனித்துவம் உண்டு. அதில் குறிப்பாக பலரால் நேசிக்கப்பட்ட கதாபாத்திரம் என்றால் அது கர்ணனுடைய கதாபாத்திரம்தான். ஒருவன் தீயவரின் பக்கத்தில் இருந்தும் அவனை இந்த அகிலம் புகழ்கிறது என்றால் அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்திருக்க கூடும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மகாபாரதத்தில் தர்மத்திற்கும் வீரத்திற்கும் நட்பிற்கும் பேர் போனவன் கர்ணன். நீதிக்கும் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் பேர் போனவன் தர்மன். பெயரிலேயே தர்மத்தை கொண்ட தர்மரை காட்டிலும் கர்ணனே தர்மத்தில் சிறந்தவன் என்று பலரும் கூறுவதுண்டு. இது குறித்து பல செவிவழி கதைகளும் நமது நாட்டில் உண்டு. அதை இங்கு பார்ப்போம், வாருங்கள். ஒரு சமயம் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்கிறார், பரந்தாமா, தர்மரும் கர்ணனும் மிகச்சிறந்த கொடையாளிகள் என்பதை அனைவரும் அறிவர். இருவருமே இல்லை என்று வருபவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்கின்றனர். அப்படி இருக்கையில் கர்ணனே சிறந்த தர்மவான் என்று இந்த அகிலம் கூறுவதற்கு காரணம் என்ன? அதற்கு எனக்கு விளக்குவாயா என்றான் அர்ஜுனன். உடனே கிருஷ்ணர் கூறுகிறார், இதற்கான விடையை கூறிய அறிய இப்பொழுதே என்னோடு புறப்பட்டு வா என்று கூறிவிட்டு இருவரும் அந்தனர் வேடம் இட்டு தர்மனின் அரண்மனைக்கு சென்று, தர்மா, யாகம் நடத்த சந்தனக்கட்டை வேண்டும் என்று கேட்கின்றனர். உடனே தர்மர் சந்தனக்கட்டையை வெட்ட ஆட்களை அனுப்புகிறார். அது ஒரு மழைக்காலம் என்பதால் பணியாட்கள் கொண்டு வந்த சந்தனக்கட்டைகள் அனைத்தும் ஈரமாக இருக்கின்றது. அதனால் தர்மர் அந்த சந்தனக்கட்டைகள் காய்ந்த பிறகு அதை யாகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறுகிறார். உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கர்ணனின் வீட்டிற்கு சென்று யாகத்திற்கு சந்தனக்கட்டைகளை கேட்கின்றனர். ஒரு நிமிடம் யோசித்து கர்ணன், இது மழைக்காலம் என்பதால் சந்தனக்கட்டைகள் அனைத்தும் ஈரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இருவரும் என்னை நம்பி வந்துள்ளீர்கள். உங்களை வெறுங்கையோடு அனுப்ப எனக்கு மனமில்லை. ஆகையால் சிறிது நேரம் பொறுங்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய மாளிகையில் சந்தனக்கட்டைகள் செய்யப்பட்டிருந்த கதவுகள், ஜன்னல்கள் என அனைத்தையும் ஒரு கோடாரியால் வெட்டி அதை அர்ஜுனனிடம் கிருஷ்ணனிடம் கொடுக்கிறார். இருவரும் அதை பெற்றுக்கொண்டு வருகின்றனர். வழியில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், பார்த்தாயா அர்ஜுனா, கர்ணன் செய்த செயலை? நாம் கர்ணனிடம் கதவு ஜன்னல்களை உடைத்து சந்தனக்கட்டைகளை கொடுக்குமாறு கேட்டிருந்தால் அவரும் அதை செய்து இருப்பார். ஆனால் கர்ணனோ நாம் கேட்காமலேயே அதை கொடுத்துள்ளார். தர்மன் கொடுப்பது தர்மம் என்றால் கர்ணன் கொடுப்பது விருப்பம். எவன் ஒருவன் எந்த செயலையும் விருப்பத்தோடு செய்கின்றாரோ அவரே போற்றுதலுக்கு உரியவராகிறார். அதனால்தான் கர்ணனை இந்த அகிலம் தர்மவான் என்று போற்றுகிறது என்றார் கிருஷ்ணர். இதே போல இன்னொரு செவிவழி கதையும் உண்டு. ஒரு சமயம் தர்மன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான், மாதவா, நானும் தான் என்னால் முடிந்தவரை இல்லை என்று வருவோருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த அகிலம் ஏன் கர்ணனை மட்டும் தர்மவான் என்று புகழ்கின்றது என்று கேட்கிறான். உடனே கிருஷ்ணர் கூறுகிறார், தர்மா, நான் இதை விளக்குவதை காட்டிலும் நீயே அதை தெரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று கூறிவிட்டு இருவரும் தங்க குவியல்களை தர்மனிடம் கொடுத்து, இன்று சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக இதிலுள்ள தங்கங்களை தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். தர்மனும் வருவோர் போவோர்க்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். ஆனால் தங்கம் குறைந்த பாடில்லை. சூரியன் அஸ்தமித்து விட்டது. உடனே தர்மன் கூறுகிறார், கண்ணா, என்னால் இதை முழுமையாக தானம் செய்ய முடியவில்லை. ஆனால் இதே போட்டியை கர்ணனுக்கும் வைப்பாயா என்றான். உடனே அடுத்த நாள் காலை கர்ணனிடம் சென்ற கிருஷ்ணர் அவனிடம் தங்க குவியல்களை கொடுத்து அதை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு தானம் செய்யும்படி கேட்கிறார். உடனே கர்ணன் அங்கு வந்த இருவரிடம் ஆளுக்கு ஒரு தங்க குவியல்களை தானமாக கொடுத்து விடுகிறான். அதை கண்டு தர்மன் வியக்கிறான். உடனே கிருஷ்ணர் தர்மனிடம் கூறுகிறார், தர்மா, உன்னிடமும் தான் இதே போல தங்க குவியல்களை கொடுத்தேன். ஆனால் நீயோ அதில் இருந்த அத்தனை தங்கமும் ஒருவரிடமே சேர்ந்துவிடக் கூடாது என்று எண்ணி பல நபர்களுக்கு பிரித்து கொடுத்து கொண்டிருந்தாய். ஆனால் அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் தன்னிடம் இருப்பதை தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அதை இருவருக்கு பிரித்தளித்தான் கர்ணன். அதனாலேயே அவன் தர்மத்தில் சிறந்தவனாக கருதப்படுகிறான் என்றார் கிருஷ்ணர். இதற்கு அடுத்தபடியாக பொதுவாக சிலர் கர்ணனை குறித்து கூறும் பழிச்சொல் என்னவென்றால், கர்ணன் துரியனின் சொத்தையே தானம் செய்தான். அவன் சுயமாக சம்பாதித்து இருந்தால் அதுபோல் அவன் ஒரு நாளும் செய்திருக்க மாட்டான் என்பதுதான். ஆனால் அந்த கூற்று தவறு என்பதை நிரூபிக்கும் வகையில் இரு நிகழ்வுகள் மகாபாரதத்தில் நடந்துள்ளது. அது யாதெனில், கவசமும் குண்டலமும் தான் தன் உயிரை காக்கும் அற்புதங்கள் என்று கர்ணன் அறிந்திருந்தும் இந்திரன் வந்து கேட்டவுடன் அவன் அதை தானம் செய்தான். அடுத்தபடியாக இறக்கும் திருவாயில் தான் செய்த தர்மத்தின் பயன்கள் அனைத்தையும் கிருஷ்ணருக்கு தாரை வார்த்து கொடுத்தான் கர்ணன். இதைவிட சிறந்த தர்மவான் உலகில் யாரும் இருக்க முடியாது என்பதற்கு சான்றாக இருக்கின்றது இந்த இரு நிகழ்வுகளும். இதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
உலக தொல்காப்பிய மன்றத்தினை மிகுந்த முனைப்போடு நிறுவி உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிற அருமை நண்பர் பேராசிரியர் முனைவர் மு. இளங்கோவன் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தொல்காப்பியத்தில் பேசுவது என்பது முதல்ல ஒரு அச்சத்தை தரக்கூடியது எனக்கு. உங்களுக்கு இல்லை, நீங்கள்லாம் கற்றுத்துறை போகியவர்கள், சான்றோர்கள். அதே சமயத்தில் உங்கள் முன்னாடி பேசுவது அதைவிட அச்சத்தை தரக்கூடியது. என்றாலும் கூட இன்றைக்கு பேச வந்திருக்கிற நான் கொஞ்சம் கூட அஞ்சவில்லை. அதற்கு காரணம், நான் தவறாக பேசினாலும் அதை திருத்தி சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அறிஞர்கள் என் முன்னே இருக்கிறீர்கள். அதனால எனக்கு அச்சமில்லை. அந்த வகையில் உங்களிடத்தில் தொல்காப்பியத்தில் மரபியல் பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு நல்ல ஒரு வழியை அமைத்து கொடுத்தார்கள் நண்பர் பத்மநாபன் அவர்களும், திருமாவளவன் அவர்களும், இளங்கோவன் அவர்களும். அந்த மூணு பேர் பேசுகிற தொகுத்தாலே மரபியல் பற்றி நான் பேச வேண்டிய தேவை இல்லை. அது ஒரு சுருக்கம் அவர்கள் சொன்னது, அதை நான் விரித்து சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். இந்த மரபியல் என்பதில் நான் ஒரு நான்கு பகுதியாக நான்கு தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்திருக்கிறேன். ஒன்று, தொல்காப்பியம் முழுவதும் மரபு என்கின்ற சொல்லின் ஆளுமை, அது பற்றி சொல்லிட்டாங்க. அந்த எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் முழுமைக்கும் இந்த மரபு எப்படி கடைசி வரை, தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஆளுமை செலுத்துகிறது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து நான் எடுத்துக்கொண்டு பேச இருக்கிற ஒரு தலைப்பு பகுதி, பொருள் என்ன என்பதை பற்றியது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, இந்த மரபினுடைய இன்றியமையாமை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்லுகிறார், மரபை பின்பற்ற வேண்டியதனுடைய இன்றியமையாமை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்கிறார். நான்காவது பகுதி, மரபியலில் தொல்காப்பியர் கூறியிருக்கிற செய்திகள் என்ன. இதுதான் இந்த நான்கு தலைப்பில் உங்களிடத்திலே நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். இந்த நான்கு தலைப்பு என்ன அப்படி நீங்கள் மறுபடியும் கூட பார்த்தா, தொல்காப்பியம் முழுவதற்கும் மரபினுடைய ஆளுமை. ரெண்டாவது, மரபு என்பதற்கு தொல்காப்பியர் கொள்ளுகிற பொருள் விளக்கம். மூன்றாவது, மரபை பின்பற்ற வேண்டியதனுடைய தேவை இன்றியமையாமை. நான்காவது, மரபியல் செய்தியாக தொல்காப்பியர் எவற்றை சொல்லுகிறார் என்பதுதான். இந்த நான்கு தலைப்புல இன்றைக்கு என்னுடைய கருத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது தொல்காப்பியத்தில் மரபியல் மரபினுடைய ஆளுமை என்று பார்த்தால், மரபியல் என்று ஒரு தனியாக ஒரு இயல் இருக்கிறது. அதுதான் கடைசி இயல். அதுக்கு முன்னாடி செய்யுளியல். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல். எழுத்ததிகாரம் 9 இயல், சொல்லதிகாரம் 9 இயல், பொருளதிகாரம் 9 இயல், மொத்தத்தில் 27 இயல். அந்த 27 இயல்ல இறுதியாக இருக்கிற 27வது இயல் மரபியல். அப்ப மரபியல் என்று ஒரு இயலை கடைசியில இறுதியிலே தொகுத்து அவர் சொல்லியிருந்தாலும் கூட, அந்த மரபு என்பது தொல்காப்பியம் முழுமைக்கும் ஆளுமை செலுத்துகிறது என்பதுதான் அந்த மரபு என்ற சொல்லினுடைய மரபினுடைய சிறப்பு. அப்படி பார்க்கிற பொழுது முதல்ல எடுத்த உடனே எழுத்ததிகாரத்திலே மரபு பற்றி சொல்லுகிற பொழுது சொல்றார், நூல் மரபு. முதல் இயல் எழுத்ததிகாரத்தில் 1வது இயல் நூல் மரபு, அது பேரே நூல் மரபு. எழுத்ததிகாரத்தில் 2வது இயல் மொழி மரபு என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்து நாம பார்க்கிற பொழுது நூல் மரபுல எழுத்துனுடைய வகை, எழுத்தினுடைய மாத்திரைன்னா என்ன, ரொம்ப பேர் வயது முதிர்ந்தவர்கள் நாம தினம் சாப்பிட்ற அந்த மாத்திரை நினைத்து கொள்ளக்கூடாது. நீங்க நினைக்கலாம், நான் நினைச்சுக்குவேன். ஏன்னா மாத்திரையில தான் என்னுடைய யாத்திரையை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாத்திரை என்று சொன்னால் ஒரு எழுத்தை உச்சரிக்கிற கால அளவு, அப்புறம் எண், வடிவு, இவற்றையெல்லாம் நூல் மரபில் சொல்லுகிறார். மொழி மரபு என்று வருகிற பொழுது அதில் சார்பு எழுத்துக்கள், அளபடை, எழுத்துக்கள் மொழி ஆவது ஆகியவற்றை சொல்லுகிறார் மொழி மரபில். இது எழுத்ததிகாரத்தில் மரபு பற்றிய செய்திகள். சொல்லதிகாரத்தில் மரபு பற்றி எங்கே சொல்லுகிறார் என்று பார்த்தால், எச்சவியல் என்கின்ற இயல் 9வது இயல். சொல்லதிகாரத்தில் 9வது இயல் தான் இறுதி இயல், எச்சவியல். அந்த இயல்ல சில மரபு வகைகள் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவையல் கிளவி, அவியல் கிளவி இல்லை, அவையல் கிளவி, அவையில சொல்லக்கூடாத சொல் அவையல் கிளவி, அப்புறம் இரவின் கிளவி, ஒரு பொருளை கேட்கிற பொழுது சொல்லக்கூடிய சொற்கள், கையாளக்கூடிய சொற்கள். அதற்கு அடுத்து அந்த கடிசொல் இல்லை காலத்து படினே என்ற கருத்து. கடிசொல் இல்லை காலத்து படினே என்று சொன்னால், பிறமொழியிலிருந்து வருகிற எந்த சொல்லாக இருந்தாலும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. காலப்போக்கில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வருகிற பொழுது அதற்கு புதிய சொல்லாக்கங்களை நாம் செய்ய வேண்டும் என்றுதான் கொள்ள வேண்டுமே தவிர, பிறமொழியில இருந்தெல்லாம் புதிய புதிய சொற்கள் வந்தால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று நாம மொழியில கலப்பு செய்து மொழியினுடைய தூய்மையை பாழாக்க கூடாது. அப்புறம் குறையல் கிளவி, குறை சொல் கிளவி, கிளவின்னா சொல், குறை சொல் கிளவி, முதற்குறை, இடைக்குறை, கடைக்குறைலாம் சொல்றோம். தாமரை என்று சொன்னால் பாடல் எழுதுகிற போது, செய்யுள் எழுதுகிற போது, மறை மறை இதழ், தாமரை இதழ்னா தா என்கின்ற முதலை குறைத்து மறை இதழ் என்றெல்லாம் எழுதுகிறோம், அதை சொல்லுகிறார். அப்புறம் ஒரு பொருள் உணர்த்தும் இரு சொற்கள், ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய இரண்டு சொற்களை சேர்த்து சொல்லுகிறதும் ஒரு வழக்கு உண்டு. அதுக்கு நிவந்தோங்கு என்று எடுத்து காட்டுவார்கள் உரையாசிரியர்கள். அல்ல, உயர்ந்தோங்கு அப்படின்னாலும் அது ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய இரண்டு சொற்கள் சேர்ந்து வருவது. இவற்றையெல்லாம் சொல்லதிகாரத்தில் சொல்லுகிறார் அந்த சில மரபு வகைகள் என்று. அதற்கு அடுத்து பொருளதிகாரத்தில், பொருளதிகாரத்தில் தான் கடைசியியல் மரபியல். பொருளதிகாரத்தில் செய்யுளியல் முன்னாடி இருக்குது. 8வது இயல் செய்யுளியல், 9வது இயல் மரபியல். அந்த செய்யுளியல் கூட, 8வது இயல் செய்யுளியலில் கூட செய்யுளியலையும் மரபு பற்றி சொல்லுகிறார். செய்யலுடைய உறுப்புகள் என்று சொல்லுகிற பொழுது 34 உறுப்புகளை சொல்லுகிறார். அதில் ஒரு உறுப்பு மரபு. செய்யுளி அல்ல. சொல்லப்படுகிற 34 உறுப்புகளில ஒன்று ஒரு உறுப்பாக மரபு இருக்கிறது. மரபும் தூக்கும் என்று வரும். அதுல சொல்லுகிற பொழுது ஒரு நூற்பாவை பார்க்கிறோம். மரபேதானும் நார் சொல்லியலான் மரபு வழிப்பட்டன்று அப்படின்னு சொல்ல, இந்த மரபு என்பது 4 சொற்களின் அடிப்படையில எழக்கூடியது என்று சொல்லுகிறார். அந்த 4 சொற்கள் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகிய 4 சொற்கள். சில உரையாசிரியர்கள் அதை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என்று சொல்லுகிறார்கள். அது ஏற்புடைய ஒரு கருத்தாக இல்லை. அது தமிழுக்கு, தமிழில் இருக்கக்கூடிய அந்த 4 வகைப்பட்ட சொற்களின் அடிப்படையிலே மரபு சொற்கள் உருவாகின்றன என்று சொல்கிறார். அப்போ நம்ம பார்க்கிற பொழுது எழுத்ததிகாரத்தில் மரபு பற்றி சொல்லியிருக்கிறார், சொல்லதிகாரத்திலையும் மரபு பற்றி சொல்லியிருக்கிறார், பொருளதிகாரத்தில் மரபியல் வந்தாலும் கூட அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்யுளியலையும் மரபு பற்றி சொல்கிறார். ஆக மரபு என்பது மரபு தொடர்பான செய்திகள் தொல்காப்பியத்தினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை ஆளுமை செலுத்துகிறது என்று சொன்னால், மரபியல் எந்த அளவுக்கு இன்றியமையாதது என்று தொல்காப்பியர் எண்ணுகிறார் என்பதனை இதன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கடுத்து இரண்டாவது தலைப்புக்கு வருகிறேன். மரபு என்கின்ற சொல்லுக்கு தொல்காப்பியர் என்ன கருத்து சொல்கிறார், என்ன பொருள் சொல்கிறார் என்று பார்க்கிற பொழுது, நூல் மரபு என்று சொன்னால் அந்த எழுத்தினுடைய இலக்கணம். நூல் மரபு என்று சொல்லுகிற பொழுது எழுத்தினுடைய இலக்கணம். அப்ப தொல்காப்பியர் மரபு என்பதற்கு இலக்கணம் என்கின்ற பொருளை கொள்ளுகிறார், இலக்கணம் என்கின்ற ஒரு பொருளை கொள்ளுகிறார். அந்த அதற்கடுத்து சொல் மரபு என்று வருகிற பொழுது, ஒரு பொருளை நாம் தொன்று தொட்டு எந்த சொல்லை கையாண்டு அழைக்கிறோமோ அந்த சொல்லை தொன்று தொட்டு நாம் பயன்படுத்தி வந்தால் அதற்கு சொல் மரபு என்று பெயர். அதைத்தான் நன்னூலார் சொன்னதை நம்முடைய தம்பி அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து சொன்னார். எப்பொருள் எச்சொலின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே என்று சொன்னார். ஆக எந்த பொருளுக்கு எந்த சொல்லை நம்முடைய முன்னோர்கள், முன்னோர்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த உயர்ந்தோர் என்று சொன்னார், அதான் ரொம்ப முக்கியம். உயர்ந்தோர் என்று சொன்னார். இந்த உயர்ந்தோர் என்று சொன்னதில் தொல்காப்பியர் சொன்னதைத்தான் நன்னூலார் வழிமொழிகிறார். அதில் வந்து ரெண்டு பேருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஏனென்று சொன்னார், நூலறிவில் சிறந்த சான்றோர்களாக இருக்கிறவர்களைத்தான் உயர்ந்தோர்கள் என்று எடுத்துக்கொண்டு அவர்கள் எந்த சொற்களை கையாளுகிறார்களோ அவற்றைத்தான் மரபு சொற்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் இப்படி தான் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அதை ஒரு வழக்காக நாம் ஏற்றுக்கொள்வது குற்றம் என்பதை தொல்காப்பியரும் நன்னூலாரும் ஒரே மாதிரியாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது மரபு என்ற சொல்லுக்கு இலக்கணம் என்ற பொருளையும் மரபு என்ற சொல்லுக்கு வழக்கு என்கின்ற பொருளையும் தொல்காப்பியர் கையாண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்வோம். வழக்கு என்பது தொன்று தொட்டு சான்றோர்கள் வழங்கி வருகிற வழக்கு என்று பொருள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த மரபில உயர்திணை அகிரிணை என்கின்ற இரு திணைக்கும் பொதுவாக இருக்கிற இளமை, ஆண்மை, பெண்மை, அந்த இளமை பருவம், குழந்தை பருவம் சொல்றமே அந்த இளமை பருவம், அது மரம் செடி கொடிகளாக இருந்தாலும், விலங்குகளாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், ஊர்வனமாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இளமை பெயர், ஆண்பார் பெயர், பெண்பார் பெயர் ஆகியவற்றை முதல்ல 3 நூற்பாக்களிலே பொதுவாக சொல்லுகிறார். எப்பொழுதுமே நம்முடைய சூத்திரங்கள், சூத்திரங்கள் என்று சொன்னால் நூற்பா என்று சொல்லலாம், அந்த நூற்பாக்கள் முதல்ல பொதுவாக சொல்லி அப்புறம் சிறப்பாக சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிற வழக்கு அடிப்படையில் தொல்காப்பியர் நூற்பாக்களை சொல்லுகிறார். அதில் இளமை பெயர்களுக்கு ஆண்பார் பெயர்கள், பெண்பார் பெயர்கள் இவைகளையெல்லாம் சொல்லுகிறார். அதற்கு அடுத்து நாம் பார்க்கிற பொழுது உயிர் வகை சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. உயிர் வகை, ஓரறி உயிர், ஈரறி உயிர் என்று சொல்லக்கூடிய உயிர் வகை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிற முறையும் அதற்கான அவர் சொல்லுகிற விளக்கமும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்து சாதி மரபு, அந்த 4 வகை சாதி அதிலேயே இழிசினர் என்று சொல்லக்கூடிய கீழ்சாதியை பற்றியெல்லாம் கூட சில நூற்பாக்கள் தொடர்ந்து சொல்லப்படுவதை நாம பார்க்கிறோம். அது நம்முடைய இளங்கோவன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவைகளெல்லாம் இடைச்செருகள் என்று நம்முடைய உரையாசிரியர்கள் ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இடைச்செருகள் என்று சொல்லி தொல்காப்பியத்தில் நிறைய இடைச்செருகள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை இங்கே காட்டியிருக்கிறார்கள். அதற்கடுத்து இறுதியில நூலின் மரபு என்று சொல்லி நூல் எப்படி இருக்க வேண்டும், நூலினுடைய உறுப்பாக இருக்கிற சூத்திரம் என்ன, நூலில நாம பார்க்க செய்யக்கூடாத குற்றங்கள் எவை, அப்புறம் 32 வகையான உத்திகள். உத்திகள் என்று சொன்னால் ஒரு பொருளை எப்படி விளக்குகிற தன்மை, அதுதான் உத்தி என்று பெயர் என்று விளக்கி சொல்லுகிறார்கள் உரையாசிரியர். இந்த அதோடு கூட இந்த நான்கு அடிப்படையில மரபு என்கின்ற சொல்லுக்கு பொருளையும் மரபையும் தொல்காப்பியர் தன்னுடைய நூலிலே விளக்கி இருக்கிறார் என்பதை நான் இரண்டாவது பகுதியாக உங்கள் முன்னே வைக்கிறேன். அதுதான் என்னன்னு சொன்னா, அந்த இளமை பெயர், ஆண்பார் பெயர், பெண்பார் பெயர், அதற்கு பிறகு சாதி மரபு, உயிர் வகை, நூலின் மரபு ஆகியவற்றை சொல்லுகிறார் என்பதை இரண்டாவது பகுதியாக உங்கள் முன்னே வைக்கிறேன். அதற்கடுத்து மூன்றாவது பகுதியாக நான் உங்களிடத்தில் சொன்னது மரபின் இன்றியமையாமை. மரபை நாம் ஏன் போற்றி பாதுகாக்க வேண்டும், மரபை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு தொல்காப்பியர் சில கருத்துக்களை எல்லாம் நம்மிடத்தில் சொல்கிறார். மரபு என்பது ஒரு மொழியை காப்பாற்றக்கூடியது, அதுதான் நிலைநிறுத்தக்கூடியது. மரபு என்பது பழைய ஓவியங்கள்லாம் இங்கே ஓவியங்கள்லாம் இருக்கு. சில பழைய காலத்தில் அரண்மனைகளை வைத்த ஓவியங்கள்லாம் கூட இன்றைக்கும் அப்படியே ஒளி மங்காமல் இருக்கின்ற, அழகு மங்காமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அதற்காக கையாண்ட பயன்படுத்தப்பட்ட வண்ணம், அதை சுற்றி போட்டிருக்கிற ஃப்ரேம் என்று சொல்லுகிறமே சட்டம் இருக்கிறது, அது எப்படிப்பட்ட தேர்ந்த மரத்திலே அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த ஓவியத்தை நீண்ட காலத்துக்கு பாதுகாத்து வைக்கிறது. அதுபோல ஒரு மொழிக்கு மரபு என்பது அந்த மொழியை பாதுகாத்து வைப்பது, மொழியினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை. எனவே நாம் மரபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதனுடைய இன்றியமையாமையை சில சூத்திரங்களிலே தொல்காப்பியர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது முதலாவதாக மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பின் என்று சொல்லுகிறார். மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பின் என்று சொன்னால் கிளத்தல் என்று சொன்னால் சொல்லுதல். மாற்றரும் சிறப்பு, நாம் மாற்றக்கூடாத அரிய சிறப்பினை உடையது மரபு. மரபை நாம் எளிதிலே மாற்றக்கூடாது. அப்ப கூட சொல்லுகிறார் உரையாசிரியர், ஒரு சார் செய்யுள் இன்பத்துக்காக மாற்றி சொல்லுவதும் உண்டு. இந்த உரையாசிரியர்கள் தான் வெறும் பொருளை பொழிப்புரை சொல்லுகிறவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் திறனாய்வாளர்கள். உரையாசிரியர்கள் அத்தனை பேருமே திறனாய்வாளர்கள். அதுக்கு பாருங்க, ஒரு சார் செய்யுள் இன்பத்துக்கு மாற்றி சொல்லுவதும் உண்டு. ஒரு வழக்கத்தில் இருக்கிறத மாற்றி சொல்லது, நண்பர் வீட்டுக்கு போறேன், ஐயா இருக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அது வெளியில போயிருக்குது அப்படின்னா, ஓஹோ இங்க அவருக்கு அதுதான் மரியாதை போல் இருக்குன்னு, அது எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, அது அங்கங்க சுத்திட்டு எப்பயாவது வரும், சரி நான் வரேன் அப்புறம் வந்து பாக்குறேன், போ திருமணம் பாருங்க. அது வந்ததுன்னா எது வந்ததுன்னு நான் சொல்லன்னு கேட்டாங்க. இப்ப இங்கேயே நின்னம் சொன்னா நம்ம மரியாதையும் போயிடு சொல்லிருக்கு அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த சொல்ல வேண்டிய அந்த முறையை கொஞ்சம் மாற்றி சொல்லுகிற பொழுது அது மாற்றி சொல்வது பிழை என்று தெரிகிறது. அது ஒரு பிழை தான், குற்றம் தான், வழுதான் என்றாலும் அப்படி சொல்லலாம் என்று வந்தால் அது வழு அமைதியாக போய்விடுகிறது, வழு அமைதியாக போய்விடுகிறது. அது மாதிரி அந்த இடத்துல ஒரு உரையாசிரியர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். என்றாலும் கூட மரபை நாம் மாற்றக்கூடாது. மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பின் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்து பாருங்க, நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வழாமை திருவில் சொல்லொடு தழால் வேண்டும். இந்த உலகம் இருக்கிறதே அந்த ஐம்பூதங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள், இயற்பியல் ஐம்பூதங்கள் என்று சொல்லுகிறோம். நிலம் நீர் தீ வலி வான் இந்த ஐந்தும் கலந்திருக்கக்கூடிய மயக்கமாக இருக்கக்கூடியது இந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் நாம் சொல்லுகிற பொழுது அது தெளிவாக அமைய வேண்டும் என்பதற்காக நாம் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வழு இல்லாமல் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். வழு இல்லாமல் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி திரிவில் சொல்லடு தழால் வேண்டும் என்கின்ற பொழுது மரபு எவ்வளவு காக்கப்பட வேண்டிய இன்றியமையாமை என்ன என்று இங்கேயும் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்து மூன்றாவதாக பார்க்கிற பொழுது அதுல மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லினான, மரபு மாறி திரித்து சொல்லுவது செய்யுள்ள அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார். அதற்கு அடுத்து மரபு நிலை திரியில் பிரிது பிரிதாகும், மரபு நிலை திரிந்தது என்று சொன்னால் நிறைய குழப்பங்கள் ஏற்படும், அதெல்லாம் அந்த கட்டுக்கோப்பு கட்டுப்பாடு விட்டு போய்விடும் என்று சொல்லி நாம் மரபை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நான்காவதாக சொல்லுகிறார். அதற்கு அடுத்து இந்த மரபை வழக்கு என்கின்ற சொல்லாலே குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறார், வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே நிகழ்ச்சி அவர்கட்டு ஆகலான அவர்கட்டாகலான. இந்த வழக்கு என்று சொல்வது உயர்ந்தோர்கள் பின்பற்றுகிற சொல்லுகிறது தான் வழக்கு. ஏனென்று சொன்னால் அவர்களாக அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் அனைத்தும் இயங்குகின்றன என்று சொன்னார். இப்படி அந்த உயர்ந்தோர் என்று சொல்லுகிற பொழுது கல்வி அறிவால் உயர்ந்தோர் என்று சொன்னார். ஆக மரபு எவ்வளவு இன்றியமையாமை என்பதை இந்த நூற்பாக்கள் மூலமாக தொல்காப்பியர் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார். எனவே இந்த மரபை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டியது மொழியினுடைய கட்டமைப்புக்கு, மொழியினுடைய வளர்ச்சிக்கு, மொழியினுடைய பாதுகாப்புக்கு இன்றியமையாதது என்பதை தொல்காப்பியர் நமக்கு மிக தெளிவாக எடுத்து விளக்குகிறார். இப்ப மூன்று செய்தியை சொல்லியிருக்கிறேன், மரபு பற்றி, மரபினுடைய இன்றியமையாமை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அவருடைய நூற்பாக்கள் மூலமாக எடுத்து காட்டியிருக்கிறோம். அதற்கு அடுத்து மரபியலில் சொல்லப்படுகிற செய்திகள் எவை என்பது. அப்படி மரபியல்ல சொல்லப்படுகிற செய்திகள் எவை என்று பார்க்கிற பொழுது முதல்ல இளமை பெயர்கள், 9 இளமை பெயர்கள் சொல்றார். இளமை பெயர்கள், விளமைனா நாம பார்ப்பு, பறை, குட்டி, குருளை, கன்று, பிள்ளை, மகவு, மரி, அப்புறம் குழவி என்று 9 இளமை பெயர்களை பட்டியலிட்டு நமக்கு சொல்லுகிறார். அதற்கு அடுத்து அந்த 15வது நூற்பாவிலிருந்து மரபு ஆண்பார் பெயர்கள் என்று சொல்றார். அதுல 15 ஆண்பார் பெயர்கள் சொல்லுகிறார். இந்த பட்டியலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தா நேரம் ஆயிடும். எருது, ஏற்றை, ஒருத்தல், களிறு இப்படி சொல்றார். இது ஒவ்வொன்றையும் பின்னாடி விளக்குகிறார். ஒவ்வொன்றையும் சொல்லி இந்த வகையுள்ள எந்தெந்த விலங்குகள் வரும், எந்தெந்த பறவைகள் வரும், எந்தெந்த ஊர்வன தவழ்வன வரும் என்ற.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம் என்பதையும் உறுதி கொள்ளுகின்றோம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.